ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان استق الحديث كتاب الله فاحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا
நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹு தாலா ஒருவனுக்கு மட்டும்தான் சொந்தமானது. சலாமும் சலவாத்தும் எம் உயிரிலும் மேலான இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை அணு அணுவாக பின்பற்றி வாழ்ந்த நபித்தோழர்கள் மீதிலும், பின்தொடர்ந்தவர்கள் மீதிலும், மறுமை நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து மூமின்கள் முஸ்லிம்கள் மீதிலும் உண்டாவதாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல் அமீனுல் உம்மத், சமுதாயத்திலே அமீன், நம்பிக்கைக்குரியவர் என்ற ஒரு பட்டம் பெற்ற நபி அவர்களினால் பாராட்டப்பட்ட, உண்மையாகவே எடுத்துரைக்கப்பட்ட ஒரு நபித்தோழரின் வாழ்வில் சில அம்சங்களை இன்றைய கொத்துபாவிலே நாங்கள் படிப்பினை பெற இருக்கின்றோம். ஏராளமான நபித்தோழர்கள் பல்வேறு வழிகளிலே பல சிறப்பான இபாதத்களினூடாக, வணக்க வழிபாடுகளினூடாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹுடைய அனுமதி கொண்டு அலங்கரித்திருக்கிறார்கள். இதில் நூறு நபித்தோழர்கள் இருந்தால் நூறு பேரும் ஒரே அளவுக்கு சிறப்பில அல்லாஹுவை அடையவில்லை. அல்லாஹு தாலா இந்த இஸ்லாம் மார்க்கத்தை பன்முக தன்மை கொண்டதாக பலருக்கும் ஏற்ற அமைப்பிலே நிறுவியிருப்பதால் பல்வேறுபட்ட சமூகத்திலிருந்து வந்த நபித்தோழர்களும் பல்வேறு பண்புகளும் குணங்களும் நடவடிக்கைகளும் உள்ளவர்களாக திகழ்ந்தார்கள். நபி அவர்களுடைய 23 வருட இந்த மார்க்க வாழ்க்கையில என்னென்னவெல்லாம் சம்பவங்கள் நிகழ்ந்தேறி எம்முடைய ஈமானுக்கு ஆச்சரியத்தையும் உரத்தையும் ஊட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றன. அந்த வரிசையில் அல் அமீனுல் உம்மத்தி, நபி அவர்கள் தெளிவாக குறிப்பிட்ட உம்மத்தின் அமானிதத்தை பேணக்கூடிய ஒரு நபித்தோழர்தான் அல் உபைதத்துப்னு ஜர்ராஹ் என்று சொல்லப்படக்கூடிய நபித்தோழர். இவரை அபு உபைதா என்று சுருக்கமாக குறிப்பிடப்படும்.
அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்து தௌபா 100 வசனத்திலே குறிப்பிடும் போது, அஸ்ஸாபிகூன அல் அவ்வலு முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர்களிலும் ஹிஜ்ரத் செய்தவர்கள் இருக்கிறார்களே அவர்களிலும், அவர்களுக்கு உதவி செய்த அன்சாரிகள் இருக்கிறார்களே அவர்களிலும் முந்திக் கொண்டவர்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் சொல்றான். முஹாஜிர் அன்சார் என்று பிரிக்காமல் இந்த ரெண்டு சகராலிலே முன்னோடிகள் என்று குறிப்பிடக்கூடிய அந்த லிஸ்டிலே இவரும் அடங்குவார். குர்ஆனை மனனம் செய்த சொற்ப நபித்தோழர்களில் இவரும் ஒருவர். அஷரத்துல் முபஷரா சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 நபித்தோழர்களில் ஒருவர். நபி அவர்களுடைய ஆரம்ப பிரச்சாரம் மக்காவிலே தாருல் அர்கம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வீட்டிலே ரகசியமாக நடந்த பிரச்சாரத்துக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றவர். இவருடைய சிறப்பம்சம் என்னவென்றால், நபி அவர்கள் தெளிவாக குறிப்பிட்ட செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது, லிகுல்லி உம்மத்தின் அமீன், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அமீன் நம்பிக்கையாளர் நம்பகமானவர் இருப்பார். ஐயத்துகள் உம்மத்து, என்னுடைய சமுதாயமே இந்த சமுதாயத்துக்கு ஒரு அமீன் நம்பிக்கையானவர் இருப்பார் என்று சொன்னால், அல் உபைது துபுனு ஜர்ராஹ் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்று குறிப்பிட்டார்கள். அப்படி ஒரு நம்பிக்கை, நாணயம், நேர்மை, நீதி எல்லாத்திலும் அடித்து தூள்களப்பக்கூடியவர், சரியான முறையிலே அவர் கரெக்டாக நடக்கக்கூடியவர். இந்த நபி அவர்களுடைய உம்மத்து என்று சொல்லப்படக்கூடிய இந்த நவீன கால சமூகத்தை நாங்கள் பார்க்கும் போது, அமானிதம் என்றால் அது ஏதோ ஒரு வேறு உலகத்தில் இருப்பது போலவும், ஒரு கற்பனை பண்ணக்கூடிய கனவிலே நடக்கக்கூடிய ஒரு அம்சமாகவும் தான் ஏதோ ஓரளவு நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்திலும் காணக்கூடியதாக இருக்கின்றது. பொருளாதார விஷயத்திலே அமானித மோசடி, வாக்களித்தால் மாறு செய்கிற விஷயத்திலே அமானித மோசடி, எல்லாவற்றையும் விட பெரிய அளவிலே அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வாக்குறுதி, இந்த பைஅத்து விஷயத்திலும், கலிமா சொல் இஸ்லாத்தை ஏற்கிற இந்த பைஅத்து விஷயத்திலும் அமானித மோசடி நிறைய பார்க்கிறோம். பார்த்தால் எல்லாவற்றிலும் முன்மாதிரியை போல திகழக்கூடியவர்கள் அல்லாஹ்விடம் செய்த வாக்குறுதியை முறித்து கொண்டு செல்கிறார்கள். அதே போல ஒரு காலம் இருந்தது, இந்த சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்கள் விஷயத்திலும் பிற சமுதாயம் ஒரு அமானிதமான ஒரு நிலையிலே அவர்கள் தங்க வைப்பார்கள். கடையிலே கெஷியரிலே எடுத்து வைக்கிற விடயம், நம்பகமான முறையிலே கொடுக்கல் வாங்கல் விஷயம், வாக்கு விஷயம், ரகசிய பேணுகிற விஷயம், இப்படி பல விஷயங்கள் இருக்கும். ஒரு சகோதரரும் அடுத்த சகோதரர் விஷயத்திலும் கூட ஒரு ஒரு குறையை மறைக்கிற அடுத்த சகோதரருக்கு சொல்ல மாட்டார், ஒருவருடைய குறையை அவர் சொல்ல மாட்டார். ஒரு பாவத்தை இவர் கண்டுவிட்டால் உடனே இவர் அவருக்கு உபதேசம் செய்து என்ன செய்வார், அவரை நல்வழிப்படுத்துவார். உபதேசம் பிறர் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு சகோதரர்களும் இயங்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது. அந்நிய சமூகத்துக்கு சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்களை கேவலமாக சுட்டிக்காட்ட மாட்டார். அப்படி ஒரு அமானிதத்தை எல்லாம் உடைத்து பிற மக்களுக்கு சகோதரர்களை இழிவுபடுத்த கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்னென்ன ஒரு படிப்பினைகளை வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு காலம் இருந்தது, அமானிதத்திலே அப்படி ஒரு பேணுதலாக உறுதிப்பாட்டோடு இருந்தார்கள். இதைவிடையெல்லாம் நபி அவர்களுடைய காலத்திலே இந்த அமானிதம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதிலே நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் தான் இந்த அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப நாங்க நினைத்து பார்க்கணும் எந்த அளவுக்கு ஒரு கரெக்டான ஒரு உறுதிப்பாட்டோடு இருந்த ஒரு மனிதர் என்பதை நாங்கள் புரிவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படி நாங்கள் உள்ளத்திலே புரிந்து எங்களுடைய மனதளவிலே அவரை கற்பனை பண்ணி எடுத்தால்தான் எங்களை நாங்களே சீர்திருத்திக் கொள்வதற்கு இது ஒரு உதவியாக காணப்படும். ஏனென்றால் இதற்கு சான்று கொடுத்தது யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ எதற்கு நபி அவங்க சொல்றாங்க, எதற்கு இந்த ஹதீஸ் எல்லாம் மறுமை நாள் வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அது நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் அதை விட்டும் தூரமாகுவோம், அதிலிருந்து நாங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஒரு சம்பவங்களை நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். ஒரு முறை பத்ர் போர்க்களம், எதிரிகள் எப்பொழுதோடு நம்முடைய நபியையும் நபித்தோழர்களையும் பழிவாங்க துடித்து காத்திருக்கக்கூடிய தருணம், எந்த நேரத்தில் இறங்கி அடிப்பார்கள் என்று தெரியாத ஒரு தருணம். அதற்கு முன்னெச்சரிக்கையாக நபி அவர்களும் தயாராக இருந்தார்கள். அதற்கு முன்னேற்பாடாக என்ன செய்தார்கள் என்றால், ஒரு 300 படைகள் கொண்ட நபித்தோழர்கள் படைகள் கொண்ட ஒரு படையை கடலோரமாக அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். ஏதேனும் ஒரு சேதம் எமக்கு ஏற்பட்டால் அதே போல ஒரு தாக்குதலை தொடுத்து அவர்களை பிடிக்க வேண்டும் அல்லது கூண்டோடு அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே. இந்த நேரம் என்ன நடக்கும் என்று தெரியாது. அப்போ செங்கடல் வழியாக அரபு தீபகற்பத்திலே செங்கடல்கள் இருக்கின்றன, அந்த கரையோர பகுதியினூடாக அந்த 300 பேர் கொண்ட படையை நபி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். நாங்கள் ஒரு பிரயாணம் அடுத்த ஊருக்கு செல்கிறோம், அடுத்த நாட்டுக்கு செல்றோம் என்று சொன்னா 1 மணித்தியாலம், 2 மணித்தியாலம், குறைந்தது 5 மணித்தியாலம் பூமியே சுத்தி வந்து விடலாம். அப்படி ஒரு நவீன வசதி அந்த காலத்திலே அப்படி கிடையாது. அவர்கள் குதிரைப்படைகள், ஒட்டகங்கள், காலால் படைகள் என்ற ரீதியிலே அவர்கள் நடக்க பிடித்தால் 1 மாதம், 2 மாதம், பல மாதங்கள் என்ற அளவுக்கு அவர்களுடைய பிரயாணம் இருக்கும். நாங்கள் கூட போகக்கூடிய வழியிலே சில கடைகள் இருக்கும், சாப்பாடுகளை எடுப்போம். அதுக்கு பிறகு நாங்கள் போற வழியிலே ஏதோ ஒரு வகையிலே உணவு ஏற்பாடுகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அந்த காலம் அப்படி கிடையாது. அந்த காலத்திலே உணவுகளை தயார்படுத்தி கொண்டு ரெடியாக போகக்கூடிய ஒரு தருணம் தான் இருந்தது. அந்த படைக்கு நபியவர்கள் பொறுப்பாக அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்திருந்தார்கள். எதற்காக? சில நேரங்களிலே நிர்வாக ஒழுங்கு சீரான முடையிலே அமைய வேண்டும். அந்த விடயத்திலே அவர்கள் நேர்மையானவர்களாக வாழ வேண்டும். சரியான முறையிலே கட்டுக்கோப்பான வெற்றிகள் நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்திலே இப்படி அனுப்பி வைத்தார்கள். இவர்கள் செல்கின்ற போது அந்த உணவுகள் எல்லாம் காலியாகிவிட்டது. குறிப்பிட்ட உணவு தான் இருக்கும், எல்லோரும் ஒரே அளவிலே உணவு வைத்திருக்க மாட்டார்கள். ஒரு சிலர் வைத்து அதிகமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு உணவு இருக்கும், மற்றும் சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும், சிலருக்கு கூட இருக்கும், இப்படி இருக்கும். இவர் கட்டளையிட்டார், அனைவரும் உணவுகள் திரிந்து விட்டன, அனைவரும் உங்களுடைய பொதிகளில் இருந்து உணவுகளை ஈத்தங்கனிகளை எடுத்துக்கொண்டு 2 பாத்திரம் இருக்கிறது, அதிலே நிரப்புங்கள், நிரப்பி என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார். நிரப்பப்பட்டன, அவர் அதை பங்கிட்டார். எப்படி என்று சொன்னால், ஒரு நாளைக்கு ஒரு சஹாபிக்கு 1 ஈத்தங்கனி, ஒரே 1 ஈத்தங்கனி தான், அதைத்தான் அவர் சமாளிக்க வேண்டும். இவ்வாறு அவர் என்ன செய்தார், அப்படி அவர் என்ன செய்தார், சமாளித்து அவர் படையை நகர்த்தி சென்றார். ஈத்தங்கனிகளும் தீர்ந்து விட்டன. அரை மாத கால அளவுக்கு அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள், பசி. அப்போ அவர்கள் பின்வாங்கவில்லை. எந்த அளவுக்கு என்றால், அந்த வரலாற்றிலே குறிப்பிடுகிறார்கள், ஜெய்சுல் ஹபத், இலை கொலைக்கான அந்த ஒரு படை என்று அவர்களுக்கு பேரும் இருக்கிறது. மரத்தினுடைய இலை குலைகளை எல்லாம் பறித்து அதை உணவாக உட்கொண்டார்கள். நபித்தோழர்கள் அறிவிக்கின்றார்கள், எங்களுடைய மலம் கழிக்கப்படுகின்ற போது ஆடுகளுடைய அந்த புழுக்கைகளை போல எங்களுடைய மலம் இருந்தது. காரணம் என்ன? ஆடு இலை தீண்டால் அது போலதான் விடும், அது போல எங்களுக்கும் நடந்தது. அவ்வளவு பசி, அவ்வளவு பொறுமை, அவ்வளவு மன உறுதி, அல்லாஹ்வுக்காக வேண்டும் என்ற அந்த தக்வாவினூடாக அவர்கள் சென்றார்கள். பாருங்கள், ஒரு புறம் உணவுடைய அந்த தாக்கம் ஏக்கம், நபியார்கள் சொன்ன அடிப்படையில வெற்றி வாகை சூட வேண்டும் என்ற ஒரு அவதானம், அதே போல அச்சம், அதற்கு மத்தியில ஒரு தைரியம், இதையெல்லாம் நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுமையாக வழிநடத்திக்கூடிய அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மன துணிவு, இந்த விடயங்களுக்கு மத்தியில இவர்கள் நகர்ந்து சென்றார்கள். இப்படி செல்கின்ற போதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறானே, எதற்காக இந்த கஷ்டம், எதற்காக இந்த சிரமம் என்றால் அல்லாஹ்வுடைய மீதுள்ள அச்சம் தான். இதை விட எல்லாம் சிரமமான ஒரு நாள் இருக்கிறது, அதிலே நாங்கள் பிடிப்பட்டால் சுகத்தையோ நிம்மதியையோ சந்தோஷத்தை எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. உலகத்திலே அது நடக்கின்றோமோ, எப்படி பயந்து நடக்கின்றோமோ அப்படி பயந்து நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா சுதந்திரமான ஒரு சூழலை எங்களுக்கு அமைத்து தருவான். அதற்காக வேண்டி அவர்கள் தக்வாவை கொண்டு அவர்கள் முன்னேறி சென்றார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வமை யத்தக்கில்லா, எவர் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கின்றாரோ, யஜ்அல்லஹு மக்ரஜா, அவரை அல்லாஹ் தஆலா கஷ்டத்திலிருந்து நெருக்கடியிலிருந்து வெளியேறக்கூடிய தன்மையை ஏற்படுத்துவான். வ யர்ஸுகு ஹைதுலா யஹ்தசிப், நினையாபுரத்திலிருந்து வாழ்வாதார வசதிகளை, உணவுகளை அவருக்கு அல்லாஹ் ரிஸ்க் அளிப்பான் என்று குறிப்பிடுகிறான். கரையோர பகுதியிலே அவர்கள் சென்றதனால் ஒரு பெரிய ஒரு மலை குன்றை பார்க்கிறார்கள். பெருத்த ஒரு மலை இருக்கிறது, இவர்களுக்கு ஆச்சரியம். அந்த மலை குன்றுக்கு நடுவில் போகும்போது விளங்குகிறது, அது மலை கிடையாது, அது பெரிய ஒரு மீனாகும். அல்லாஹ் தஆலா இவர்களுக்காக வேண்டி அதை கரை ஒதுங்க செய்திருக்கிறான். கடலில் இவர்களால் மீன் பிடிக்க முடியாது, இவர்களுடைய நோக்கம் வேறு. அதனால் பிரமாதமான மீனை இவர்களுக்கு உணவாக அல்லாஹ் தஆலா கரை ஒதுங்க வைத்தான். இவர்களுக்கு சர்ச்சை வந்தது, இதை உண்பதா? ஏனென்றால் கடலில் உள்ளவைகளும் அதில் இருந்தவைகளும் ஹலாலானது என்ற வசனத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம், அதனால் இதை உட்கொள்வதா இல்லையா என்ற ஒரு சர்ச்சை எழுந்தது. இவர் அமீராக இருப்பதனால், படை தளபதியாக இருப்பதனால் நிர்பந்தத்துக்கு பாவம் இல்லை, நாங்கள் உட்கொண்டு விட்டு நபி அவரிடத்திலே போய்த்து நாங்கள் விஷயத்தை சொல்வோம் என்று அவர் என்ன செய்வார்? அவர்கள் உட்கொண்டார்கள். சுமார் 15-16 நாட்கள் அதை அவர்கள் உண்டு கொளுத்தவர்களாக, எந்த அளவுக்கு என்றால் அதனுடைய கண் குமிழ் அந்த குழிகளிலே வாளிகளை அள்ளி மீன்களின் அந்த மீனின் எண்ணெயை எடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தான சாப்பாடு அவர்கள் உட்கொண்டார்கள். சேமிக்கக்கூடியவர்களாக அவர்கள் ஆகினார்கள். அதை உண்ட பிறகு அதனுடைய விலா இருக்கிறதே, அந்த விலாவை ஒரு புறம் நட்டி வைத்து, விலா எலும்பினுடைய அடுத்த ஒன்றை அடுத்த புறம் நட்டி வைத்து நடுவே ஒட்டகத்தை செலுத்தினார்கள். ஒட்டகம் எவ்வளவு உசரம் என்று பாருங்கள், அந்த ஒட்டக உசரம் நடுவிலே, அந்த உசரத்துக்கு மத்தியிலே அது செல்கிறது. அந்த அளவுக்கு பிரமாண்டமான மீனை 300 பேர் கொண்ட அந்த படைக்கு அல்லாஹு தஆலா உணவாக ஒதுக்கினான். அல்லாஹ்வின் பாதையிலே போகும்போது இப்படி ஒரு விடயங்கள் நடந்திருக்கின்றன. அல்லாஹ் சூரத்துல் ஆல இம்ரானிலே 146 வசனத்திலே சொல்றான், அதை நீங்கள் எடுத்து பாருங்கள். வக்க ஐயின் மின் நபியின் காத்தல மகு ரிப்பியூன கசீரா, எவ்வளவோ படைகள் நல்லடியார்கள் இருக்கிறார்கள், நபிமார்களோடு சேர்ந்து போராடியவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி அல்லாஹ்வின் பாதையில் அவர்கள் புறப்பட்டு போகும் போது அவர்கள் தைரியத்தை இழக்கவில்லை, அவர்கள் பலவீனப்பட்டு விடவில்லை, அவர்கள் என்ன, அவர்கள் நம்பிக்கை இழந்து விடவில்லை, பின்வாங்கவில்லை, சரண்டராகவில்லை. பலவீனத்தின் காரணமாக, பயத்தின் காரணமாக, எதிரிகள் பயமாக இருக்கிறார்கள் என்பதற்காக கோழைத்தனமாக முகங்குப்புற விழுந்து உயிர் பிச்சை கேட்கக்கூடியவர்களாக இல்லை, உறுதியாக அவர்கள் முன்னேறினார்கள். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அந்த வசனத்திலே, வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன், இப்படிப்பட்ட பொறுமையாளர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கின்றான் என்று அல்லாஹ் ஆலே இம்ரானிலே குறிப்பிடுகிறான். அப்படி இவருடைய அந்த அந்த நிர்வாக ஒழுங்கு நேர்மையான தன்மை காணப்பட்டது. ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், அடிக்கடி தாவாவுக்கு பிரகரிக்கக்கூடிய ஹதீஸ் தான், லிமன் லா அமானத லஹு, எவருக்கு அமானிதம் பேணக்கூடிய தன்மை இல்லையோ அவருக்கு ஈமானே கிடையாது. லிமன் லா அஹுதலஹு, எவரிடத்திலே பையத்து உடன்படிக்கை இல்லையோ அவனுக்கு மார்க்கமே கிடையாது. முஸ்னத் அகமதிலே நம்பகமான தரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ஒருவர் பையத்து செய்து முஸ்லிமாகிவிட்டால் அவர் உறுதியான சொர்க்கவாதி என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் லா யதுகுலுல் ஜன்னத்த இல்லா நஃப்ஸுன் மூமினா, மூமினா ஆத்மாவை தவிர வேறு எந்த ஆத்மாவும் சொர்க்கத்திலே நுழையாது. அப்ப மூமினாக இருப்பதற்கு அமானியத்தை பேணக்கூடிய தன்மை வர வேண்டும். ஈமான் என்றால் ஆறு அம்சங்களை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொண்டு இஸ்லாத்தின் மூலாதாரம் குரான் சுன்னா என்று அடித்து பேசிக்கொண்டு மட்டும் இருப்பது அமானிதம் அல்ல. அமானியத்தை யார் வேண்டுமானாலும் பேசலாம், நேர்மையான பேச்சை யார் வேண்டுமானாலும் பேசலாம், ஆனால் நேர்மையாக நடப்பது சிரமமானது, நேர்மையாக வாழ்ந்து நிரூபிப்பது ரொம்பவும் கஷ்டமானது. அப்படித்தான் நேர்மையாக வாழ வேண்டும் என்ற சூழல் எங்களுக்கு ஏற்பட்டாலும் அல்லாஹ்வுடைய சோதனை எங்களை ரொம்பவும் நெருக்கடிக்குள் ஆளாக்கும். அதையே மீறி வெற்றி கொண்டு முன்னேறினால் ஷைத்தானுடைய சதிவலைகள் எம்மை சூழ்ந்து கொள்ளும். இதையே மீறி உடைத்து தெரித்து முன்னேறக்கூடிய ஒரு நபித்தோழர் தான் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போல பஹ்ரைனில் இருந்து, அதாவது நஜ்ரானில் இருந்து சில கிறிஸ்தவர்கள் நபி அவர்கள் மீது சாபம் ஏற்படுத்த வேண்டும், முபாரா செய்ய வேண்டும் என்று புறப்பட்டு வந்தார்கள். வந்து நபி அவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பார்கள், நேரடியாக பார்த்து அவரை சபிக்க வேண்டும் என்று கிளம்பி வந்தார்கள். கிளம்பி வந்து நபி அவர்களுடைய நடவடிக்கை பேச்சு சூழல்களை பார்க்கும் போது அவருடைய மனம் மாறிவிட்டது. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்களா இல்லையா என்ற பதிவு அந்த ஹதீஸிலே வரவில்லை. இவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எங்கள் நாட்டுக்கு திரும்ப செல்கிறோம், அதிலிருந்து எங்களுடைய வரிகளை ஜிசியாக்களை உங்களுக்கு நாங்கள் கொடுத்து அனுப்புகிறோம் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். ஒரு நம்பகமான அல் குர்ஆனை கற்றறிந்த ஒருவர் எங்களுக்கு ஒரு ஆலிமாக மார்க்கத்தை தெளிவுபடுத்தக்கூடியவராக எங்களுக்கு வர வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை நபியரிடத்திலே முன்வைத்தார்கள். அப்போ நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே நோட்டம் விட்டார்கள். ஒவ்வொரு நபித்தோழர்களுக்கும் சந்தோஷம், மனிதன் அடிப்படையிலே நபி மீது நபி அவருடைய பாராட்டை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்ற ஒரு ஆசை எல்லா முஸ்லிம்களுக்கும் இருக்கும். நாங்களும் உயிரோடு இருந்தால் அந்த ஆசை எங்களுக்கும் வரும். அதுபோல நபித்தோழர்கள் தங்களை காண்பிப்பதற்காக வேண்டி முன்னிருந்து கொண்டிருந்தார்கள். உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், யா அபு உபைதா கும், எழுந்திரு, நீ அவர்களோடு சேரு, அவர்களுடைய வரிப்பணத்தை வசூலித்து வா என்று அவர்கள் என்ன செய்தார்கள், அனுப்பி வைத்தார்கள். இப்படி நம்பிக்கை, நீதி, நேர்மை, நாணயம் விஷயத்திலே அவ்வளவு ஒரு அமானிதம் பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அல் அமீனுல் உம்மத்தி, என்னுடைய உம்மத்திலே அமானிதம் பேணக்கூடியவர், சொல்வாக்காக இருந்தாலும் சரி, புறவாக்காக இருந்தாலும் சரி, பிறருடைய மானத்தை பாதுகாக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, சத்தியத்தை விட்டுக் கொடுக்காமல் வாதிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, எங்களில் பலர் இருக்கின்றோம். நாங்கள் கடைத்தர்களுக்கு செல்கின்றோம், கடைத்தர்களுக்கு செல்கின்ற நேரத்திலே சத்தியத்தை பற்றி அசிங்கமாக அவதூறாக இல்லாத பொல்லாதெல்லாம் பேசி என்ன செய்தார்கள், பொய்ப்பிக்க முயற்சிப்பார்கள். நாங்கள் சண்டையெல்லாம் பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சத்தியத்தை விட்டுக் கொடுக்க கூடாது, இதுவும் ஒரு அமானிதம் தான். சிரித்துக் கொண்டு பல்லை காட்டிக் கொண்டு கூழு குப்பாடிகளைப் போல நாங்கள் எவ்வளவு பேர் நடந்து செல்கிறோம், நம்மளுக்கு எதற்கு வம்பும், நாம் எதற்கு தேவையில்லாத வேலை என்று நாங்கள் போறோம். அதே நேரத்தில் எங்களை குடும்பத்தை பத்தி ஒருத்த இழுத்தா, அல்லது கூட பிறந்தவர்களை பத்தி யாராவது சொன்னா, அல்லது எங்களை பத்தி யாராவது இல்லாத பொல்லாத சொன்னா, மூக்குக்கு மேல அந்த கோபம் ரோசம் பொத்துக்கிட்டு வரும். ஏன் இந்த நிலைமை? எங்களுடைய ஈமான், எங்களுடைய நம்பகத்தன்மை எங்களோட சுருங்கி விட்டது. மார்க்கால அளவுல அது வட்டமாக விரியவில்லை. அன்று நபி தொழுகை விட்டுக் கொடுக்கவில்லை மார்க்கத்தை. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் போராடினார்கள். நபி அவர்கள் போராட போராட்டம் அந்த பட்டத்தையே கொடுத்தார்கள். சும்மா நபி அவர்கள் அந்த பட்டத்தை கொடுத்த பிறகு அதற்கு ஒப்பாக அவர்கள் நடித்து காட்டவில்லை. மாறி விளங்கிட கூடாது. இவர் நம்பிக்கையானவர், அப்போ நபி அவர்கள் சொல்லிட்டார்களே அதற்காக வேண்டி நான் செய்ய வேண்டும் என்று அப்படி செய்யவில்லை. இவர் இவருடைய நடவடிக்கைகள் நடத்தைகளை பார்த்து நபி அவர்கள் உம்மத்தினுடைய அமானிதம் அமீன் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு தகுதி வாய்ந்தவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் முன்னேற முயற்சிக்க வேண்டும். அதனால் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, நிச்சயமாக மூமீன்களுக்கு உதவி செய்வதே என் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது என்று யார் சொல்றார்? அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த படிப்பினை வரலாறுகளை சரியான முறையிலே விளங்க வேண்டும். மீதமான விளக்கத்தை இரண்டாவது குத்துபாவிலே தருகிறேன். அக்கோலு கோலிஹாதா அஸ்தகஃபிருல்லாஹி வலக்கம். இன்னல் ஹம்தலில்லா நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மையஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா ومن يضلله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد உஹுத் போர்க்களத்தில் முஸ்லிம்கள் பின்வாங்கக்கூடிய தருணம், பல நஷ்டங்கள், பல இழப்புகள், அப்படி இருந்தும் ஒரேடியாக நஷ்டங்கள் இழப்புகள் வராமல் அதை ஈடு கட்டி கொண்டு முன்னேறி சென்றவர்களில் ஒருவர் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எந்த அளவுக்கு என்றால், ஹதீஸிலே பதிவாகி இருக்கிறது, நபி அவர்களுக்கு கடவுள் பக்கல் உடைக்கப்பட்டது. நபி அவர்களுடைய அந்த தலப்பாகையில் உள்ள சில உலோகங்கள் அவருடைய கன்னங்களை எல்லாம் கிழித்து அதிலே சொருவி கொண்டிருந்தன. அதை உருவாக அளவுக்கு சிரமங்கள் இருந்தன. அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய பற்களால் அதை கடித்து இழுத்து ரெண்டு பள்ளை இழந்தார்கள். அந்த அளவுக்கு நபி அவர்களை பாதுகாத்தார்கள். போராட்ட களத்திலே போராடி கொண்டிருக்கும் போது இவரையே குறிவைத்து ஒருவர் நிராகரிப்பாளர்களுடைய அணியில் இருந்து இவருக்கு எதிராக போராடினார். இவரை அவர் அலட்சியப்படுத்தி விட்டு வேறு இடத்துக்கு சென்று போராடினார். அங்கும் வந்து இவருக்கு எதிராக போராடினார். பிறகு இடப்புறம் சென்றார். இடப்புறமும் வந்து இவருக்கு போராடினார். பிறகு புறக்கணித்து விட்டு வலம்புறம் மேலாக கீழாக என்று எல்லா பகுதியிலும் இவர் வந்து இவரோடு இவருக்கு எதிராக போராடினார். இறுதியிலே எல்லாவையும் விட்டுவிட்டு இவரை போட்டு தள்ளிவிட்டார்கள். இவருடைய கதையை காலி பண்ணி விட்டார்கள். பிறகு போராட்ட களம் முடிந்தது. அந்த எதிரி யார் என்றால், அபு உபைதா ரலியல்லாஹு அவருடைய தந்தை. பாருங்கள், அவருக்கு இரக்க குணம் இருக்கிறது. சில சஹாபாக்கள் முதலாவது உறவினரை பார்த்து தான் களத்தறுப்பார்கள். ஏனென்றால் சத்தியத்தை விளங்குகிற விஷயத்திலே அல்லாஹ்வுக்காக இரக்கம் காட்டுவார்கள். சத்தியத்துக்கு எதிராக வந்தால் கூட பிறந்தவர்களையும் பார்க்க மாட்டார்கள். ஏன்? எல்லாவற்றுக்கும் முன்னோடியாக இருப்பது யார்? அல்லாஹ். அவனைத்தான் விரும்ப வேண்டும். அதற்கு பிறகுதான் அடுத்த ஆட்கள். அப்ப அந்த ரீதியிலே சஹாபாக்கள் இருந்தார்கள். இவர் கொஞ்சம் தந்தையுடைய விஷயமாக இருப்பதனால் வேறு யாராவது கவனித்துக் கொள்வார்கள் என்று அவர் இடம் மாற்றினார், அலட்சியம் செய்தார். அவர் வரவில்லை. பாருங்கள், அந்த காலத்திலே சத்தியத்திலே போராட வேண்டும் என்றால் சஹாபாக்களும் அப்படித்தான் இருப்பார்கள். அசைத்தியத்திற்காக, சத்தியத்தை எதிர்ப்பதற்காக போராட வேண்டிய நிராகரிப்பாளர்களும் உறுதியானவர்களாக தான் இருப்பார்கள். இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. பிறகு இவர்களை கொண்டார்கள். அப்படி அல்லாஹ்வுக்காக நேசித்து அல்லாஹ்வுக்காக வெறுக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, அமானிதம் பேணுகிற விஷயமா இருந்தாலும் சரி, இப்படி நபித்தோழர்கள் சிறப்பித்து வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். இந்த ஜும்மாவுடைய இறுதியில நாம் முக்கியமான ஒரு எங்களுடைய தோழர் சகோதரர் அமீன் அவர்களையும் ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். அவர் இஸ்லாத்தை ஏற்று ஒரு 6-7 வருடங்கள் தான் இருக்கும். எப்பொழுதும் நேர்மறையான ஒரு போக்கோடு இருப்பார். பேருக்கு தகுந்த போல அவருடைய நடவடிக்கைகளும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் யாருக்கும் மன நோகும்படி அவர் நடந்து கொண்டதாக ஒரு கதை கூட கிடையாது. நான் அறிந்த வகையில் பெரும்பான்மையாக அவர் நல்ல முறையில் எல்லோரும் நடப்பார். கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அவரால் முடிந்த உதவிகளை செய்வார். உதவிகளை செய்கின்ற போதும் கூட அதில வரக்கூடிய சிரமத்தை கூட அவரால் அவர் காட்ட மாட்டார். மனசிலே கஷ்டங்கள் ஆயிரம் இருந்தாலும் வெளிப்படையிலே அவர் புன்னகையோடு தான் இருப்பார். எப்பொழுது பார்த்தாலும் ஒரு சிரிப்பு சலாம், எல்லாரும் சமமாக புலங்கக்கூடிய ஒரு சகோதரர். இவருக்கு இந்த நிலைமை காரணம் என்ன? சத்தியத்தை சத்தியமாக நம்பி ஏத்ததுதான். சென்ற ஜும்மாக்களிலெல்லாம் அவர் அமர்ந்து கொண்டிருப்பார். ஒவ்வொருவரும் சிலர்கள் இருப்பார்கள், சிலர்கள் தூங்குவதை போல இருப்பார்கள், அல்லது ஜும்மாக்களை கேட்பது போல நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் காணப்படும். ஆனால் அவர் அப்படி இருக்க மாட்டார். குர்ஆனிலே வருகிறது, இன்ன ஃபீ தாலிகல் அதிகரா லிமன் கான லஹு கல்பன் அவ் அல்கஸம் அவ் ஹுவ ஷஹீத். எவருக்கு உள்ளம் கொடுக்கப்பட்டு ஒரே முகத்தோடு உபதேசத்தை செவியாக்கின்றாரோ அவருக்குத்தான் படிப்பினை என்று அல்லாஹ் சொல்றான். அது அவருடைய வாழ்விலே நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. உபதேசம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரியான முறையில் கிரகிப்பார், சரியாக புரிந்து கொள்வார், கட்டத்துக்கு அதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவராக இருந்தார். தாவா விஷயத்திலும் அவரால் முடியுமான வரைக்கும் ஏனைய விளங்காமல் இருக்கக்கூடிய ஆலிம்களை இந்த சத்தியத்துக்கு நுழைவதற்கு பாடுபடக்கூடிய ஒரு சகோதரராக, தாவாவுக்கு பங்களிப்பு செலுத்தக்கூடியவர்களில் இவரும் ஒருவராக காணப்பட்டார். இப்படி பல விடயங்களிலே இவர் ஒரு நம்பிக்கை மிகுந்த பேருக்கு தகுந்த ஒருவராக அவர் காணப்பட்டார். ஏனென்றால் ஹதீஸிலே தெளிவாக வருகிறது, ஒரு சகோதரர் ஒரு முஸ்லீம் இறந்த பிறகு அவரை பற்றி நல்ல முறையிலே நற்சான்றிதழ் முஸ்லீம்களால் கொடுக்கப்பட்டால் அவர் சொர்க்கவாதி, சொர்க்கம் அவருக்கு கடமையாகிவிட்டது என்று தெளிவாக வருகிறது. மனிதன் அடிப்படையிலே சில குறைபாடுகள் நிகழலாம், அவரை அல்லாஹ்வுக்காக பாதிக்கப்பட்ட சகோதரர்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள். இப்படி எங்களுக்கும் அல்லாஹ் தஆலா தவணைகளை தந்திருக்கிறான். நாங்கள் முடியமான வரைக்கும் இவரை விடவும் நாங்கள் பண்புகளிலும் சரி, அறிவிலும் சரி, இபாதத்துகளிலும் சரி, மார்க்க விஷயத்தை சரியான முறையிலே நிலைநிறுத்தி மேலோங்க செய்கின்ற விஷயத்திலும் சரி, பிற மனிதர்களுக்கு மனநோகாமல் நடக்கின்ற விடயத்திலும் சரி, கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு அல்லாஹ்விடத்திலே நட்பெருகளை பெற நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அந்த சகோதரரோடு, ஏனைய முஸ்லிம்களோடு, நாங்கள் நபிமார்களோடு, ஆத நபி காலத்திலிருந்து மரணித்த நல்லடியார்கள், தியாகிகள், உண்மையாளர்கள், அவர்களோடு ஒன்றிணைந்து குதூகலமாக சந்தோஷமாக வாழ்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இது ஒரு தற்காலிக பிரிவு தான், நிரந்தரமான ஒற்றுமை ஒன்று கூடல் மறுமையிலே இருக்கிறது. அக்கூலு கோலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும்.